ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
எவ்வவ கோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கத்தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தழுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகன் சென்றாள் சென்னி சேர்ப்பகம். 10வது சன்னிதானம். வேலப்ப தேசிகர் பேரு வேலப்ப தேசிகர் 11வது சன்னிதானத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்கு சொல்றார்? அறியாமை யான் நீங்கி அன்புருவகமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே. என்ன பெரிவு? பெரிய அறிவு, மெய்ஞானம், பரஞானம். சிவம் அறிவே வடிவாயுது. சிவத்துக்கு வடிவு எது அப்படின்னா அறிவுதான் அதனுடைய சொரூபம். சொரூப நிலை அறிவு. தடத்த நிலைதான் வந்து நமக்கு காலகண்டம், திருநெத்த முக்கண்ணு, நெற்றிக்கண்ணு, இதெல்லாம் சொல்றெல்லாம் நீலகண்டம், இதெல்லாம் தடத்த வடிவம். சொரூபத்தினுடைய சொரூபடி என்ன? சிவத்துக்கு அறிவே வடிவம், அறிவே சொரூபமாக இருப்பது. அது எப்படி இருக்குது அப்படின்னா என்னை விட்டு பிரியாதே இருக்கிறது. அத்து விதமாக கேவலத்திலையும் அத்து விதமா இருக்குது, இப்ப சகலத்திலையும் எனக்கு அத்து விதமாக இருக்கிறது. அப்படி பிரியாது நிற்கும் பெரிய அறிவே. இப்போ குரு வடிவமாக என்னிலிருந்து பிரிந்து முன்னால குருவாக நிற்கிறது. அது நல்லா அந்த தெரிந்து கொள்ள வேண்டும். 8வது சுவிஞான போத 8வது சூத்திரம். ஐம்புல வேளரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல். தம்முதல் என்பது இந்த சூத்திரம் பல முறை நீங்க கேட்க வேண்டி இருக்கும். என்ன பல முறை இந்த வகுப்புல சிறப்பு வகுப்பு போதெல்லாம் இந்த சூத்திரம் கேட்க வேண்டியது இருக்கும். அது நல்ல பொழுதுதான். அது இந்த நம்முடைய ஐந்து புலன் இருக்கின்றனவே, இவற்றை வேடர் என்று சிவஞான போதம் உருவகிக்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு கதையிலே தொடங்குவோம். அது ஒரு சிங்கம் ஒண்ணு, அது காட்டுக்கு போகும்போது அது கர்ப்பமாவட்டு இருக்கிற சிங்கம், அது ஒரு ஆடு வேட்டைக்கு போகுது. ஆட்டா கொல்ல போகும்போது அது குட்டி போட்டுறது செத்து போகுது. அப்போ அந்த சிங்கம் ஆட்டு மந்தையில தான் வளருது. அப்ப ஆட்டு மந்தை வளர்ற போது அந்த ஆட்டு பால் குடிச்சிட்டு, குட்டியா இருக்கும்போது ஆட்டு பால் குடிச்சிட்டு வளருது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த ஆடு புல்ல கறிக்கிறத பார்த்து இதுவும் பழமுடிச்சு, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. ஆனா அந்த பழக்கத்துல மற்ற ஆடுகள் எல்லாம் புல்ல கறிக்கிறத பார்த்துட்டு இதுவும் புல்ல கறித்தது. ஆனா புல் அதனுடைய உணவு அல்ல. வளர்ந்தாலும் அது எப்படி வளருதுன்னா கொழு கொழுன்னு வளராம எலும்பும் தோலுமா பரிதாபமா வளருது. இப்படி கொஞ்சம் வளர்த்து அந்த போது இன்னொரு சுங்கம் அந்த மந்தைக்கு ஆட்ட கொள்றதுக்கு வருது. வந்தபோது இந்த சிங்கத்தை பாக்குது, என்னடா இது இங்க இப்படி வளருது அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு. இந்த குட்டி சிங்கம் இருக்க இதுக்கு முன்னால வேற சிங்கத்தை பார்த்தத இல்ல, அதனால இதுக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த சிங்கம் நம்ம போல இருக்கிற ஒன்று இந்த மாதிரி ஆட்டு மந்தையில புல்ல கரிச்சுக்கிட்டு இப்படி இருக்குதே அப்படின்னு பரிதாபப்பட்டு அதை கூப்பிட்டு, நீ வந்து இந்த புல்ல திங்கிற வம்சம் அல்ல, நீ நம்முடைய வம்சம் அப்படி. அப்பதான் இந்த குட்டி சிங்கத்துக்கு நம்ம பழக்கமே வேறையா இருக்கு, நம்ம ஏன் நமக்கு இந்த புல்ல கறிக்க முடியல, ஏதோ பால குடிச்சு வளர்ந்து இப்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அந்த இந்த பெரிய சிங்கம் இந்த குட்டி சிங்கத்துக்கு கர்ஜிக்க பழக்குது, அப்புறம் மாமிச சுவையை ஊட்டுது, அப்புறம் சிங்கம் சிங்கமாக வளர்ந்ததுன்னு ஒரு கதை. அந்த மாதிரி இந்த ஆன்மாவானது ஐம்பூல வேடர்கள் கூட்டத்துல சிக்கி, அந்த வேடர்கள் எங்கெங்க புலன்கிறது என்ன, மெய்வாய் கண்மூக்கு செவி, அது புலன்கள் வாய் புலன்கள் போற இடத்துல எல்லாம் இந்த ஆன்மாவை இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது. அப்போ இந்த ஆன்மா என்ன நினைச்சுக்குது, எப்படி வேடர் கூட்டத்துல வளர்ந்த பையன் தன் ராஜகுமாரன் தன்னை வேடனாகவே நினைச்சுக்கிட்டு வளரான், அவன் ராஜகுமாரன் ஆனா வேடர் கூட்டத்துல வேடனாகவே நினைச்சு வளர்றான். அப்போ வந்தாலும் அதுக்கு உரிய பக்கம் வர்ற போது நாம இந்த கூட்டத்து சேர்ந்தவங்க இல்ல போல இருக்குது அப்படின்னு ஒரு ஐயா. அப்போ ஐயா வந்தாதான் அதான் நமக்கு மலபரிபாகம் சத்தி நிபாதம் நல்லா சொல்றோம், இருவினை வப்பு மலபரிவா சத்தி நிபாதம் அந்த பக்கம் வர்றவதான். அந்த பக்கம் வர்றபோதான் நமக்கு இளம் வயசுல எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா எங்க இறைவா அப்படின்னு இந்த உலகத்தில் கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றும். அப்புறம் அந்த அனுபவிச்சு அனுபவிச்சு படம்னு சொல்லுவாங்க, பட்டாத்தான் தெரியும் பாப்பானுக்குன்னு. அந்த மாதிரி அனுபவம் என்ன பண்ணுன்னா இந்த உலக போகங்கள வெறுப்பை கொடுக்கும், அதான் பட்டறிவு என்பது. அப்ப நமக்கு இது நமக்கு உரிய வாழ்வு இல்ல போல இருக்குத அப்படின்னு தெரிஞ்ச போதுதான், அப்பதான் இதுவரைக்கும் உயிருக்கு உயிராக இருந்து நல்லன கெட்டன காட்டி வந்த பரமேஸ்வரன் இப்போ ஒரு குரு வடிவாக முன்னே வந்து தோன்றான். இதுவரைக்கும் பிரியாதே உணர்த்தி வந்தவன் அவன் இப்ப குருவாக வந்து சொல்றான். ஐம்பல வேடன் வளர்ந்தன தம்முதல் குருவுமாய், குருவுமாய் அந்த உண்மை இருக்கு இல்லைங்களா குருவுமாய் அப்படின்னா, இதுக்கு முன்னால உயிருக்கு உயிராக இருந்து உள்ளிருந்து உணர்த்தியவன் இப்ப குருவுமாக முன்னால வந்து ஒரு உணர்த்துவான் என்று வருது. அதனால இதுவரைக்கும் எப்படி இருந்தாரு, பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே, அந்த பரசவமாகிய அந்த பெரிய அறிவே இப்போ உருவாய் வந்து குரு உருவம் எடுத்து அருளுருவாய் வந்து குருவாக அமர்ந்திருக்கிறது. எதுக்காக, அறியாமை யான் நீங்கி, நான் என்னுடைய அறியாமையை நான் நீங்கி இன்புருவாகும் பொருட்டு இப்போ எனக்கு உள்ளே இருந்து உணர்த்திய சிவமே இப்போ அருள் வடிவங்கள் கொண்டு குரு வடிவாக முன்னே அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருந்த இந்த உண்மை, இந்த உண்மை என்பது சொரூப நிலை, அந்த சொரூப நிலையில இருந்த சிவமே அந்த அறிவே இப்போ தடத்த வடிவமாக குருவாக வந்து முன் அமர்ந்திருக்கிறது. அந்த அந்த சொரூப சிவத்தை தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய அறிவாக இருந்த அந்த சொரூப சிவன்தான் இப்போ அருள் கொண்டு முன்னால குருவாக வந்திருக்கிறது. அது அந்த சொரூப சிவம் தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சொரூப சிவத்தை உள்ளத்தில் மறுவா வகை யான் மகிழ்ந்து, அது குரு எப்படி இருப்பாங்க, குரு அவருடைய கல்வருவு ஞானம் எல்லாம் முதல்ல பார்க்கிற மாணாக்கனுக்கு தெரியாது, ஆனா குருவுடைய தோற்றத்தை பார்த்தாவ அது காந்தம் எழுப்பது போல இருக்கிறது. இப்போ அத சொல்ற அவர் யாரு என்ன அவருடைய ஞானம் என்ன அவருடைய நாம பெறத்தக்கது என்னங்கிறது இன்னும் மாணாக்கனுக்கு தெரியாது. ஆனா அந்த குரு இருக்கக்கூடிய அந்த சூழல், குருவனுடைய வடிவம், குரு இருக்கக்கூடிய சூழல், இது என்ன பண்ணுன்னா மாணாக்கன அவரிடத்துல அப்படி இழுத்துட்டு போகுது, இரும்பை காந்தம் இழுப்பது போல அட்ராக்ட் பண்ணுது. உள்ளத்துள் மறுவா வகை, உள்ளத்துல மனசார அங்க போகணும்னு நினைக்கப்பட கண்ணுல அந்த தோற்றமானது அவரிடத்துல இழுத்துட்டு போகுது. அப்ப உள்ளத்துள் மறுவா வகையை என் உள்ளத்துல பொருந்தாத வகையில, என் உள்ளத்துல பொருந்ததுன்னா அங்க இருப்பவர் பெரிய ஞானி, அவரிடம் சென்று வணங்கினால் நாம இத்தனை பெரிய நன்மை பெறலாம் அப்படிங்கிற உணர்வோடு போனா உள்ள இங்க அப்படி இல்லாம கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன், உள்ளத்தில் மறுவாவகை அங்க போய் மகிழ்ந்து அந்த அந்த சூழல் அதெல்லாம் இருக்கிற போத அவர் முன்னாள் நிக்கிறத ஒரு சந்தோஷத்தோட கொடுக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன பெறப்போகிறோம் என்பதை காட்டிலும் அந்த சூழலில ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ந்து நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். என்னன்னா நான் அவர் போய் வணங்கினேன். அப்ப வணங்குற போது நான் அவரை சொரூப சிவமாகவே கண்டு வணங்கியிருக்க வேண்டும். இப்ப நாம அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்குவது இயல்பு. அந்த வணக்கம் நீங்க எனக்கு செய்யற வணக்கம் இந்த முத்துக்குமார் சாமிக்கு அல்ல, நான் திருப்பி செய்கின்ற வணக்கம் உங்களுக்கு அல்ல. எங்கிட்டையும் ஜீவம் இருக்குது, உங்ககிட்டயும் ஜீவம். அப்பப்ப டிரான்ஸ்பர் பண்ணிடணும். நமசிவா சிவசிவா மகாதேவ குருநாதா அப்படின்னு சொன்னா நாம நம்ம வணங்குற வணக்கம் இருக்குல்ல அது உடனே டிரான்ஸ்பர் ஆயிடும், அவருக்கு போயிடும். இல்ல நான் என்னை வணங்குகிறீர்கள் அப்படின்னு சொன்னா தலை நிவரும். அது செருக்கு தற்போதத்துல வருவது. வணக்கம் செய்தால் நாம் திருப்பி செய்கின்ற நம்ம வணக்கத்தை சன்பாடு எப்படி சொல்றோம், நெஞ்சில் வச்சு செய்யறோம். நம்முடைய ஆன்மாவில சிவம் இருக்குது, வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்திலையும் சிவம் இருக்குது, வனத்தை செலுத்துகிற உள்ளத்திலையும் சிவம் இருக்குது. இந்த சிவம் அந்த சிவத்தை வணங்க அந்த சிவம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம செய்கின்ற வணக்கத்தை அந்த சிவம் ஏற்றுக்கொள்கிறது, அவர் வணங்குற வணக்கத்தை இங்க இருக்கிற சிவம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால அதான் நம்முடைய இந்து பண்பாட்டின்படி வணக்கம் என்பது இதுதான். மண்டி போடுறதோ குட் மார்னிங் வைக்கிறதோ அல்ல. நாம் பார்க்காத போது வணக்கம் என்று சொன்னபோது நம்முடைய ஆன்மாவிலையும் சிவம் இருக்குது, வணங்குவருடைய ஆன்மாவிலும் சிவம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா வணங்குவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, நாம செய்த வணக்கம் வணக்கப்படுகளுடைய ஏற்றுக்கொள்கிறது என்பது. அதனால இங்க என்ன சொல்றார், வான் மகிழ்ந்து உள்ளத்துல என்னுடைய மனசுல ஆசை பொருள் வேட்கை, எங்க போனா என்ன பொருள் கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படிங்கறத என்னுடைய பொருள் வேட்கை. ஆனா அந்த பொருள் வேட்கையை உள்ளத்தே வைத்து வீட்டு வேற்றை உகந்தவரை போல நான் வந்து வணக்கினேன். அந்த வணக்கம் என்ன வணக்கம், கள்ள வணக்கம். கள்ள வணக்கம், கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு நாம் என்னுடைய வந்து பெரிய ஞான இடத்துல போனா ஞானம் பெற வேண்டும் என்றுதான் வணங்கணும். இப்ப நான் போட்ட நான் செய்த வணக்கம் மனசுல பொருளாசைய மனசுல வச்சுக்கிட்டு வீடு வேற்றையை விரும்புவனை போல வர போய் நானு வணங்கினேன். ஆனால் நான் வணங்கின வணக்கம் என்ன வணக்கம் அப்படின்னா அது கள்ள வணக்கம். இப்ப கள்ள வணக்கமும் முதல்ல போடுறது கள்ள வணக்கமா இருக்கும், அப்புறம் அந்த குரு கிட்ட நெருங்க நெருங்க அது மெய் வணக்கமாக மாறும். இஃப் யூ கான் ப்ரே சின்சியர்லி, மெய்யான வணக்கத்தை செய்யாத முடியாத போனாலும் பெரியவங்களை பட்டா ஆஃபர் யுவர் ட்ரை ஹிப்போக்ரிட்டிக்கல் பிரேயர், பொய் வணக்கமாக கள்ள வணக்கமாக அவங்களை வணங்கு. பெரியவங்களுக்கு கண்டா வணங்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் காட் இன் ஹிஸ் மெர்சி அக்செப்ட்ஸ் பேட் காயின், செல்லா காசையும் கூட அவரு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப எப்படி செல்லா காசு வியாபாரி வேண்டாடு கொடுத்து போடுவான், ஆனா ஆண்டவன் செல்லா காசையும் ஏற்றுக்கலாம். அந்த செல்லா காசுங்கிறது என்ன, பொய் வணக்கம், கள்ள வணக்கம். அந்த கள்ள வணக்கத்தையும் அவன் மெய் வணக்கமாக ஏற்றுக்கலாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, சமய ஒழுக்கத்துல வேறுபட்டு இருந்தாலும் கூட ஞானிகள் சிந்தனை ஒரே பார்க்கணும். அதனால நம்ம சைவ சித்தாந்தம் அந்த அனுபவத்தை மீதும் வலியுறுத்தம், வெளிப்போ தோற்றத்தை எல்லாத்தை விட அந்த தெய்வானுபவம், அதாவது சிவானுபவம், சிவானுபவம் சிவானுபூதிகம், ஆன்மா அந்த சிவானுபவத்தை அனுபவிக்கணும். அந்த அனுபவமானது ஆன்மாக்கள் எல்லாருக்கும் பொது. அந்த நான் செய்த அந்த கள்ள வணக்கத்தை வணங்கி அந்த பொய்யான நான் செய்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டார், மெய் வணக்கமாக கண்டு உண்மையான வணக்கமாக அதனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு இப்போ அவரு ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, வள்ளல் அவர் முன்னர் குருநாத இப்படிப்பட்டவர் வள்ளல். வள்ளல்னா யாரு வள்ளல் அப்படின்னா, தங்கிட்டு இருக்கிறது எல்லாம் வஞ்சகமின்றி கொடுப்பவனா வள்ளல். கந்தர் அனுபூதியில கரவா வகை என்று சொல்லுவார், கரவா வகை ஈதல் வஞ்ச. அது ஒருத்தன் இப்ப நம்ம கல்வி இருக்குன்னு சொன்னா அந்த கல்விய இத போய் நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா, ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் அதுக்குரியதா அப்படின்னு நினைச்சு நம்முடைய கல்வியை மறைச்சு வைத்துக் கொள்ள கூடாது. கல்வியை கொடுக்க கொடுக்க கல்வியானது வளரும். அது கொடுக்க கொடுக்க அது பாலிஷ் ஆகும். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, கொண்டு போயில்ல சோரன்மார் கொடுக்கும் தோறும் ஏறிலும் மேன்மை நல்கு மறிச்சாலும் வித்ததென்னே மகாதனம். நம்ம தமிழ் இருக்க பாட்டு தான், கல்வராள் குளவத்தின் நெருப்பால வேகாது. அந்த மாதிரி கொடுக்கும் தோறும் ஏறிடும். கல்விய நமக்கு தெரிஞ்ச செய்திய அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது நீரில தன் ஊர் வளர்வது போல அது வளரும். அதனால அது அப்படி பொருளாக இருக்கட்டும், கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி பொருட்செல்வமாக இருந்தாலும் கூட இருந்து அதை மறைச்சு வைக்காமல் வேண்டுவோருக்கு அதை கொடுத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளல் அவன். அதனால அவன் என்னுடைய கள்ள வணக்கத்தை அவன் மெய் வணக்கமாக கொண்டு வளாதினால் அவன் என்ன பண்ணா குருநாதன், என்னை அருட்கடைக்கண் வைத்து அருளி, என்ன அவனுடைய திருவருள் பார்வையின் மேல செலுத்தி முதல்ல என்ன பண்றாரு, நல்லா இரு தீதகரும் நீ என்கிட்ட வந்துட்ட, பெரியவங்க என்ன பண்ணா போய் வணங்கணும்னா நல்லா இருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தீதகலும் முதல்ல சொன்ன போத அவரு இவ போய் வணங்கினது பொய் வணக்கம் கல் வணக்கம். கள்ள வணக்கத்தை அவர் வள்ளலானதுனால மெய் வணக்கமாக கொண்டு ஆசீர்வாதம் பண்றார். தீதகலும் உன்னுடைய இதுவரைக்கும் உன்கிட்ட இருந்த தீமையாகிய இந்த கொடுமைகள் ஆனவள கொடுமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று அத ஆசீர்வாதம் பண்ணலாம். அப்ப தீதகலுங்கிறது என்னன்னு சொன்னா முதல்ல செய்த ஒரு ஆசீர்வாதம். மாணாக்கனை தன்னிடத்துல இன்னும் மாணாக்கனை ஆகல, வந்து பார்த்தவன தன்னிடத்துல ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி தன்பால் சேர்த்துக் கொள்ள தீதகலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீதலுக்குரிய உண்மை செயல் கேள் அதை இன்வெர்ட்கமால வச்சுக்கணும். அது ஞான செயல் என்று சாத்திரங்கள்ல சொல்லுவாங்க. தீதகல கூடிய உண்மை செயல் ஞான செயல் கேள் நான் சொல்றேன் கேள் அப்படின்னு இப்போ ஞானோபதேசம் செய்ய தொடங்குகிறார். இனிமேதான் அந்த பஞ்சாக்கர பக்க அந்த பக்கல என்ற பேருக்கு ஏற்ற செய்திகள் இனி வரப்போகுது. அத உண்மை செயல், உண்மை செயல் என்பத அது உமாபதி சிவம் ஞான செயல் என்று சொல்லுவார். உண்மை செயல் ஞான செயல் தான் நம்முடைய சாத்திரங்கள்ல சொல்லப்படும். அதாவது ஞானம் பெறுவதற்குரிய காரணம். இதே வந்து இன்னும் மேலுக்கு நீங்க போகும்போது தசகாரியம் என்று சொல்லுவார்கள், பத்து செயல்கள். அந்த பத்து செயல்களை இப்ப இந்த உள்ள படிக்க போறோம். ஏழு செயலாகவும் மூன்று செயலாகவும் சொல்லப்படும். முதல்ல அது வந்து தசகாரியம் பத்து செயல் என்று சொல்லுவார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான பெயர் உண்மை செயல் அல்லது ஞான செயல் என்பது கேள் என்று சொல்றார். அப்போ மாணாக்கனை, இது நாள் வரைக்கும் உன்னிடத்துல பிரியாம உன்னோட சேர்ந்து தன்னுடைய வழியிலே இழுத்து செல்லக்கூடிய மலை மாயை கண்மங்கள் ஆகியவை இப்பொழுது நீங்கும், தீது அகலம். இப்ப டாக்டர்கிட்ட போனா நீ என்கிட்ட வந்துட்டு நோய் தீர்ந்துடலாம், ஒன்னும் இல்ல சீக்கிரம் முடிச்சிடறான். நோயை முடிக்கிறாரா தெரியாது. அது மாதிரி இல்லாம நீங்க என்பால் வந்துவிட்டால் உன்னை இதுவாக பற்றி அது எப்படி அந்த ஐம்பது வேளர்கள் வாழ்ந்து அந்த வேளராகவே வாழ்ந்த அரசகுமாரனை அரசனை கண்டு நீ என் பையன் நீ இதில் இருக்கக்கூடியவன் அல்ல என்று சேர்த்து கொண்டதே போல இங்க வந்து குருநாதன் சொல்றார் தீதகலும். அப்ப இதுவரைக்கும் உன்னை பற்றி தன்பால் இழுத்து சென்ற மாய மலை மாயை கண்மங்கள் இப்ப உன்னை விட்டு நீங்கும், அது நீங்குவதற்கு உரிய உண்மை செயல் கேள். உண்மை செயல் ஞான செயல் என்றும் தசகாரியம் என்றும் அதற்கு வேறு பெயர்கள் சொல்லுவார்கள் என்று கே தீதகளும் உண்மை செயல் கேள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல தொடங்கிறார். ஆன்மாவுக்கு மூன்று அவத்தைகள் உண்டு. இந்த மூணும் அந்த டெக்னிக்கல் டேர்ம் கலைச்சொல் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.